نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدًا عبده ورسوله صلى الله على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا كثيرًا ما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ وَعَنْ أَبِي هُرَيْرَةَ رَضِيَ اللَّهُ عَنْهُ أَنَّ رَسُولَ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ قَالَ إن أكمل المؤمنين إيمانا أحسنهم خلقا وخياركم خياركم لنسائهم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு அனைத்து புகழ்களும் புகழ்ச்சிகளும் அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தாரை நேரான சீரான பாதையில் வழிநடாத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர் மீதும் எங்களுடைய தலைவர் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், கயாமத் நாள் வரைக்கும் அன்னாருடைய முபாரக்கான சுன்னத்தான வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து மூமினான முஸ்லிமான நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுடைய சலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவினுடைய கடமைகளை மதித்து இத்திகாஃபுடைய நீயத்தோடு முபாரக்கான இந்த பள்ளிவாசலில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவை பயந்து அஞ்சு வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். சகோதரர்களே, கனவார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பாகுவது அவனுடைய பண்புகளை வைத்து. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு பண்புள்ளவனாக பண்பாடுள்ளவனாக இருக்கிறானோ அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் முடிவாக அமையும். கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவினுடைய சன்னிதானத்தில் எங்களுடைய நன்மையின் தராசை இடையை அதிகமாக கனப்படுத்தக்கூடிய ஒரு பண்புதான் அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய நல்ல குணங்கள். ஹதீஸுடைய கருத்தில் வருகிறது, நல்ல குலமுன்னவர், நல்ல பண்பாடுள்ளவர், காலம் முழுவதெல்லாம் தொழுது நோன்பு பிடித்து இபாதத்து செய்யக்கூடிய மனிதர்களை விடவும் அந்த பண்பு அவரை உயர்த்தி விடுகிறது என்று ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பண்புகள் பண்பாடுகள் நாம் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும், அதை எங்கிருந்து உருவாக்க வேண்டும்? அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டினார்கள், அதை உங்களுடைய வீட்டுக்குள்ளிருந்து ஆரம்பியுங்கள். உங்களுடைய பண்புகளை, உங்களுடைய பண்பாடுகளை, நல்ல நடவடிக்கைகளை, நல்ல குணங்களை உங்களுடைய வீட்டுக்குள்ளிருந்து ஆரம்பியுங்கள். உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பியுங்கள். உங்கள் மனைவியிலிருந்து ஆரம்பியுங்கள். ஒரு மனைவிக்கு நல்லவராக இருப்பவர்தான், ஒரு மனைவியிடத்தில் நல்லவர் என்று பெயர் வாங்கக்கூடிய கணவர்தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டினார்கள். அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் தந்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தான் எங்களுடைய மனைவி மார்கள், எங்களுடைய வாழ்க்கை துணைவியர்கள். அல்லாஹ் தெரிவு செய்து தந்த எங்களுடைய மனைவி, நம்மை படைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் எங்களிலிருந்தே எங்களுடைய மனைவியர்களை முடிவு செய்து விட்டான், தெரிவு செய்து விட்டான். அவர்களைத்தான் எங்களுடைய வாழ்க்கை துணைவியர்களாக அல்லாஹ் முடிவு செய்து எங்களுக்கு உலகத்தில் தந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவியரை மிகவும் மதித்திருக்கிறார்கள், கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள், கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள். எந்த அளவு கண்டால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இந்த உலக வாழ்க்கையை முடித்தது. சகோதரர்களே, நாம் எல்லோரும் ஆசைப்படுவோம், நாம் சுஜூதில் மௌத்தாக வேண்டும், தொழுகையில் மௌத்தாக வேண்டும், குர்ஆன் ஓதிய நிலைமையில் மௌத்தாக வேண்டும், தவாப் செய்த நிலைமையில் மௌத்தாக வேண்டும், உம்ராவில் மௌத்தாக வேண்டும், ஹஜ்ஜில் மௌத்தாக வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுகிறோம், தப்பில்லை. ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு வழிகாட்டியாக வந்தவர்கள் தங்களுடைய மௌத்தை, உயிரை விட்டது தன்னுடைய மனைவியின் மடியில்தான், மனைவியுடைய மடியில்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகினார்கள். மஸ்ஜிதுக்குள் மௌத்தாகவில்லை, தொழுகையில் மௌத்தாகவில்லை, குர்ஆன் ஓதிக்கொண்டு மௌத்தாகவில்லை. இறுதியாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உயிரை விட்டது மனைவியினுடைய மடியில். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியை நேசித்திருக்கிறார்கள், மனைவி மீது அன்பு செலுத்தி இருக்கிறார்கள். இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருந்திய பானம், சகோதரர்களே, ஜம்ஜம் தண்ணீர் அல்ல, தேன் அல்ல, பால் அல்ல. நபி அவங்க இறுதியாக சுவைச்ச பானம் தன்னுடைய மனைவியினுடைய எச்சில். அருமை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய எச்சிலை கடைசியாக சுவைத்துவிட்டுத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து உயிரை விட்டார்கள். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, தன்னுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்திருந்த மிஸ்வாக் நபி அவங்களோட பார்வையில் பட்டது. மிஸ்வாக்கையும் பார்த்தார்கள், ஆயிஷாவையும் பார்த்தார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அந்த மிஸ்வாக்கை எடுத்து சப்பி சுவைத்து தன்னுடைய எச்சிலை கலந்து அதை மென்மைப்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய பற்களை தீட்டி சுவைக்க செய்து இந்த உலகத்திலிருந்து வழி அனுப்பி வைத்தார்கள் தங்களுடைய கணவரை. சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இறுதியாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு மேனியிலும் இறுதியாக ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய கைகள் தான் பட்டன. அதற்கு பின் தான் நபி அவர்கள் வஃபாத் ஆகினார்கள். நபி அவர்கள் கடும் நோயாளியாக இருக்கிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த மூன்று சூராக்களையும் ஓதி 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 தங்களுடைய கைகள் ஊதி ஊதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான மேனியை உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் தடாவிக் கொண்டிருந்தார். சகோதரர்களே, இதுதான் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் அல்லாஹ் ஏற்படுத்துகிற அன்பும் முஹப்பத். இந்த அன்பும் இந்த முஹப்பத்தும் எங்களோட வாழ்க்கையில் எங்களுடைய மனைவியிடத்தில் எந்த அளவுக்கு பிரதிபலித்திருக்கிறது. நுபுவத்துடைய முதலாவது நாள், நுபுவத்துடைய முதலாவது நாள். அப்பதான் நபி அவங்களுக்கு வஹி இறங்கி இருக்கிறது, வஹி வந்திருக்கிறது. அந்த வஹியை கண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயப்படுகிறார்கள். ஏதோ ஒரு ஆபத்து ஏற்படுகிறது போன்று, தன்னுடைய உயிருக்கு அச்சம் ஏற்படுகிறது போன்ற ஒரு நிலையை உணர்கிறார்கள். சகோதரர்களே, பச்சை பிள்ளையில இருந்து தன்னை தூக்கி வளர்த்த பெரியப்பா அபு தாலிப் இருக்கிறார். நபி அவங்க அவரிடத்துல போகல. தன்னுடைய சிறிய காலத்தில் இருந்து ஒன்றாக கலந்து விளையாடிய நண்பர் அபூபக்கர் இருந்தார். நபி அவங்க அவரிடத்துல ஓடல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த நிலையை சுதாகரித்துக் கொள்வதற்கு, நிதானித்துக் கொள்வதற்கு நபி அவர்கள் தங்களுடைய மனைவியிடம் தான் ஓடினார்கள். கதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவிடம் தான் போனார்கள். அவர்களிடம் போய் சொன்னார்கள், நான் கண்ட காட்சிகள் எனக்கு பயமாக இருக்கிறது, என்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் போல் இருக்கிறது என்று பயந்தவர்களாக சகோதரர்களே, முதலாவது நபி அவர்கள் சென்றது, அடைக்கலம் புகுந்தது தன்னுடைய மனைவி இடத்தில் தான். ஏன்? அல்லாஹு தஆலா அதற்குத்தான் நம்முடைய மனைவியை நமக்கு தந்திருக்கிறான். லிதஸ்குனு இலைஹா, மனைவி இடத்தில் நிம்மதி அடைய வேண்டும், மனைவி இடத்தில் கணவன் நிம்மதி பெற வேண்டும். மனைவியை கண்டாலே இவருடைய உள்ளம் சிரிக்க வேண்டும், உள்ளம் சந்தோஷம் அடைய வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று அந்த உறவுகள் நம்முடைய வீட்டுக்குள் பாதிப்படைந்திருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற இந்த உறவுகள் இன்று துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கணவன் மனைவியை பார்த்து பேசுவதும் கதைப்பதும் சிரிப்பதும் அவர்களுக்குள் குறைவு உண்டாக இருக்கிறது. ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு முன்னால் தன்னை அழகுபடுத்திக் கொள்வது, அலங்கரித்துக் கொள்வது, தன்னை அழகான ஒரு மனைவியாக காட்ட வேண்டிய அந்த மனைவி இன்று அதற்கு தயாரில்லாத நிலையில் காணப்படுகிறார். அழகான மனைவி வீட்டுக்குள் இருக்க இந்த ஆண் வேறொரு பெண்ணை நாடி போகிற ஒரு துப்பாக்கிய நிலைக்கு இந்த சமூகம் மாறியிருக்கிறது. தன்னுடைய மனைவி வீட்டுக்குள் இருக்கத்தக்க இன்னொரு பெண்ணை அவள் அந்த பெண்ணுடைய அங்க அவயங்களை ரசிக்கக்கூடிய ஒரு அசிங்கமான ஒரு சூழலும் காட்சியும் நம்முடைய வீட்டுக்குள் உருவாகி இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, காரணம் மனைவி யார் என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களுக்கு பெண்களுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடியவர்கள், பெண்களுக்குரிய கடமையை நிறைவேற்றக்கூடியவர்கள், பெண்களுடைய மதிப்பை மரியாதையை வழங்கக்கூடியவர்கள் ஆண்கள். கணவன் தான் ஒரு மனைவியை மதித்து நடக்க வேண்டும், பண்பாட்டுடன் நடக்க வேண்டும், பணிவுடன் நடக்க வேண்டும். மனைவி என்பவள் எப்பொழுதுமே சகோதரர்களே, எப்பொழுதும் கயாமத்து நாள் வரைக்கும் அவள் ஒரு குறையிலிருந்து படைக்கப்பட்டவள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இஸ்தௌசு பின்-நிஸாஇ கைரா, உங்களுடைய மனைவிமாருக்கு உங்களுடைய பெண்களுக்கு நல்ல விடயங்களை சொல்லிக்கொண்டே இருங்கள். இஸ்தௌசு, உங்களோட வீட்டுக்குள்ள நல்ல காரியங்களை, நல்ல விடயங்களை உங்களோட மனைவிக்கு உங்களுடைய பெண்களுக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள். ஏன்? நிச்சயமாக அவர்கள் ஒரு வளைவிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் ஒரு குறை இருக்கிறது, அவர்களிடத்தில் ஒரு குறை இருக்கிறது, ஒரு வளைவு இருக்கிறது. அந்த வளைவு மௌத்து வரைக்கும், கியாமத்து வரைக்கும் அவரிடம் இருந்து கொண்டே இருக்கும். சொன்னார்கள், அந்த வளைவை, அந்த வளைவை நேராக்குவதற்கு நிமித்த வேண்டும் என்று நீங்க முயற்சி செய்து போனால், கசர்த்தஹூ, சொன்னாங்க, அந்த வளைவை உங்களால் நிமித்த முடியாது, அதை உடைத்து விடுவீர்கள், அதை உடைத்து விடுவீர்கள், தலாக் சொல்லி விடுவீர்கள். அப்படியே விட்டுவிட்டீர்கள் என்றால் அது எதற்கும் பிரயோசனம் இல்லாத ஒரு பொருளாக மாறிவிடும் என்று சொன்னார். நல்ல விடயங்களை உங்களுடைய மனைவிக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள். சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று அந்த மனைவி மற்றவர்களுக்கு முன்னால் ஒரு ஒரு அற்ப பொருளாக மதிக்கப்படுகிறார். எங்களுடைய மனைவியை நாம் அடுத்தவருக்கு முன்னால் புகழ்ந்து பேசுவது கிடையாது. எங்களுடைய மனைவியை அவருடைய குடும்பத்துக்கு முன்னால் நாம் கௌரவப்படுத்தி கண்ணியப்படுத்தி பேசுவது கிடையாது. ஏதோ அவளை உயர்த்தி பேசுவதை நாம் தரக்குறைவாக நினைக்கிறோம். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஆக விருப்பமான மனைவி, மஸ்ஜிது நபவியில எல்லா சஹாபாக்களுக்கும் முன்னால வச்சு நபி அவங்க சொன்னாங்க. புகாரி ஷரீஃபில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுல் மகாஸில இந்த பாடத்தை இந்த ஹதீஸ் எழுதுறாங்க. ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க, ஒரு படை தயாரிக்கப்படுகிறது. அந்த படையில் பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறார்கள், பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்குள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு ஆஸை அமீராக நியமித்து அந்த படையை அனுப்பி வைக்கிறார்கள். ஒரு குளிரான காலம், ஒரு யுத்தத்துக்காக வேண்டி தயாராகிக் கொண்டிருந்த அந்த படை, ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் ரழியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ஒரு இளம் வயது சஹாபி, ஒரு இளம் வயது புதிய இஸ்லாத்தை ஏற்ற புதிய சஹாபி. இவரைத்தான் நபி அவர்கள் அந்த படைக்கு தளபதியாக அமீராக நியமித்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் வந்து கேட்கிறார்கள், அமீரிடத்தில் கேட்கிறார்கள், கடும் குளிராக இருக்கிறது, தாங்க முடியாத குளிர், நாங்க நெருப்பு மூட்டி குளிர் காயறதுக்கு அனுமதி தாங்க என்று சொன்னாங்க. சொல்லிட்டாங்க, யாரும் நெருப்பு மூட்டக்கூடாது, யாரும் நெருப்பு மூட்டக்கூடாது, குளிராக இருக்கட்டும், தாங்கிக் கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை என்று சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு கடினத்தோடு கஷ்டத்தோடு அந்த மக்கள் பொறுமையாக இருந்து விடுகிறார்கள். அன்று இரவை பெரும் கஷ்டத்தோடு கழிக்கிறார்கள். அடுத்த நாள் காலை எழும் பொழுது அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குளிப்பு கடமையாகி விடுகிறது, குளிப்பு கடமையாகி விடுகிறது. அவர்கள் குளிக்க முடியாது, கடும் குளிராக இருக்கிறது, தயமும் செய்து கொள்கிறார்கள். ஏனைய சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அந்த ஜமாத்தில் ஹாபிள்கள் காரிகள் இருக்கிறார்கள், மூத்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் இருக்கத்தக்கன ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அவர்கள் ஜுனுபோடு முழுக்காலியாக குளிப்பு கடமையான நிலைமையில் தயமும் செய்த நிலையில அன்றைய சுபஹு தொழுகையை நிறைவேற்றினார்கள். ஜமாத்தில் இருந்த மாமூர்களுக்கு இன்னும் அதிகமான கோபம், இன்னும் அதிகமான கோபம். கடைசியில் யுத்தம் நடக்கிறது. யுத்தத்தில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்று காவிர்கள் புறமுதுகிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த சஹாபாக்கள் வனிமத்து பொருட்களை எடுப்பதற்காக வேண்டி விரைந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு, இருக்கிறத மாத்திரம் எடுத்துக்கொண்டு திரும்பி விடுங்க, யாரும் அவங்களை பின்தொயரக்கூடாது என்று தடுத்து விட்டார்கள். இந்த மூன்று செயலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து மஸ்ஜிது நபவியில எல்லோருக்கும் முன்னால கார்குசாரி அமல் நடக்கிறது. நபி அவர்கள் நடந்த ஜமாத்துடைய அந்த நிலைமைகளை விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த சஹாபாக்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அமீராக இருந்து நடந்த கொண்ட இந்த மூன்று தவறுகளையும் சுட்டிக்காட்டினார்கள். முதலாவது, நெருப்பு மூட்ட வேண்டாம் என்று சொன்னது. இதை கேட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அம்ரு ஏன் நீங்க நெருப்பு மூட்ட வேணாம் நீங்க சொன்னாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க, யா ரசூலல்லாஹ், கடும் குளிராக இருந்தது, கஷ்டமாக இருந்தது, ஆனால் நாங்க கொஞ்ச பேர் தான் எங்களுடைய படையில் இருந்தோம். நெருப்பு மூட்டிவிட்டால் அந்த வெளிச்சத்தில் எதிரிகள் எங்களுடைய எண்ணிக்கையை அறிந்து கொள்வார்கள். நாங்கள் குறைவானவர்கள் இருக்கிறோம் என்பதை விளங்கி எம்மை அடையாளப்படுத்தி எம்மை தோல்வியடைய செய்வதற்கு அது காரணமாக அமைந்து விடலாம் என்பதால் தான் நான் நெருப்பு மூட்ட வேணாம் என்று சொன்னேன். நபி அவங்க சொன்னாங்க, ரொம்ப நல்லது செஞ்சீங்க, நீங்க செஞ்சது சரிதான். ரெண்டாவது கேட்டாங்க, ஏன் நீங்க ஜுனுபுடன் முழுப்புடன் இருக்கும் பொழுது ஏன் தொழுகை நடாத்தினீர்கள், மற்ற சஹாபாக்களுக்கு கொடுத்திருக்கலாமே. சொன்னாங்க அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய சஹாபாக்கள் தொழுகையில் ரொம்ப இன்பம் உள்ளவர்கள், ஆர்வம் ஆசை உள்ளவர்கள், கடும் குளிரில் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் இரவு முழுவதும், அவர்களை தொழுகைக்கு அனுப்பிவிட்டால் நீண்ட நீண்ட சூராக்களை ஓத ஆரம்பித்து தொழுகையின் இன்பத்தில் மதி மறந்து விடுவார்கள். அதனால் நான் சுருக்கமாக இரண்டு சூராக்களை ஓதி யுத்தத்துடைய நோக்கத்தில் நான் தொழுகை நடாத்தினேன் என்று சொன்னார்கள். நபி அவங்க சொன்னாங்க, நீங்க ரொம்ப நல்லது செஞ்சீங்க, நீங்க செஞ்சது ரொம்ப நல்லா இருக்குது. மூன்றாவது கேட்டாங்க, ஏன் காபிர்களை விரட்டி ஓட வேண்டாம், அவர்களுடைய கனிமத் கிடைப்பதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னீர்கள். கேட்ட நேரத்தில் அம்ரு இப்னு ஆஸ் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க யுத்தத்தை வெற்றி அடைஞ்சிட்டோம், அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், நான் அவர்களுக்கு பின்னால் என்னுடைய ஜமாத்தை அனுப்பிவிட்டால் பின்னால் வந்து யாராவது தாக்கினால் நாங்கள் மாட்டிக்கொள்வோம், அதனாலதான் நான் இருக்கிறத எடுத்துக்கொண்டு போய்விடுவோம் என்று சொன்னேன். இதை சொன்னதும் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சரியான சந்தோஷம், ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். சகோதரர்களே, இந்த நேரத்தை பயன்படுத்தி, நான் சொல்ல வார விஷயம் இதுதான், இந்த நேரத்தை பயன்படுத்தி அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நடந்து கொண்ட இந்த விதத்தை, நபி அவங்க புகழ்ந்து பேசிய இந்த விதத்தை நினைத்து அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நினைச்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னோட தான் ஆக இரத்தம் போல இருக்குது அப்படி என்று நினைச்சு நபி இடத்துல கேட்கிறாங்க, மன் அஹப்புன் நாசி இலைக்கு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு மனிதர்கள் ஆக விருப்பமானவர்கள் யார் என்று கேட்டார். சகோதரர்களே, மஸ்ஜிது நபவியில எல்லா சஹாபாக்களும் இருக்கிறாங்க, எல்லோருக்கும் முன்னால நபி அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? சொன்னாங்க, கால ஆயிஷா, எனக்கு மனிதர்கள் ஆக விருப்பம் என்னுடைய மனைவி ஆயிஷா என்று சொன்னாங்க. என்னுடைய மனைவி ஆயிஷா, அவளைத்தான் நான் விரும்புகிறேன் என்று சொன்னாங்க. அம்ரு இப்னு ஆஸ் சொல்றாங்க, வமினர் ரிஜாலி யா ரசூலல்லாஹ், ஆண்கள் நீங்க யாரை நேசிக்கிறீங்க? இவர் நினைச்சாரு நபி அவங்க என்னோட தான் அன்பாக இருக்கிறாங்க என்று நினைச்சு கேட்கிறார், ஆண்கள் யாரை நேசிக்கிறீங்க? சொன்னாங்க, கால அபூஹா, ஆயிஷாவுடைய வாப்பாவை நான் நேசிக்கிறேன், அபூபக்கர், ஆண்கள்ல எனக்கு ரொம்ப விருப்பம் அவர்தான். சும்மன் பிறகு யாரை நேசிக்கிறீங்க? சொன்னாங்க, உமர் இப்னு அல்-கத்தாப், நான் உமரை நேசிக்கிறேன். அம்ரு இப்னு ஆஸ் சொல்றாங்க, ஏதோ என்னுடைய உள்ளத்துல எழுந்துச்சு, நபி அவங்க ஏண்ட மேலதான் இரக்கமா இருக்கும் என்று நான் கேட்க கேட்க நபி அவங்க வேற யாரையும் சொல்லிக்கொண்டு போக கடைசியில நான் விருப்பமில்லாதவன போல ஆகிவிடுவேன் என்று நான் அதோட கேள்வி கேட்கறத நிறுத்தி கொண்டேன் என்று சொன்னாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவியை ரெஸ்பெக்ட் பண்ணினாங்க, எல்லாருக்கும் முன்னால கண்ணியப்படுத்தினார்கள், கௌரவப்படுத்தினார்கள். இன்றைக்கு எங்கட மனைவி மாட நிலைமை என்ன? சுபஹானல்லாஹ், எத்தனையோ பேர், எவ்வளவு பேருக்கு முன்னால எங்கட மனைவி மாற சர்வ சாதாரணமாக ஏசி விடுகிறோம், சர்வ சாதாரணமாக அடித்து விடுகிறோம், சர்வ சாதாரணமாக கேவலப்படுத்தி விடுகிறோம். சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில மா வரப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்ராத்தன் லஹு கத், ஹதரத் ஆயிஷா சொல்றாங்க, நஸாயுடைய ரிவாயத் சொல்றாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்நாள்ல எந்த மனைவியையும் நபி அவங்க கை நீட்டி அடித்தது கிடையாது, ஏசினது கிடையாது, நபி அவங்க திட்டினது கிடையாது. ரொம்ப கண்ணியமாக, ரொம்ப கௌரவமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவியை வழிநடாத்தினார்கள். இன்றைக்கு ஒரு துரதிருஷ்டவசம், மனைவி என்பவள் ஒரு விளை பொருளாக மாறிவிட்டாள், கருவேப்பிலை போன்று பாவனை பொருளாக மாறிவிட்டாள். அவள் எங்களுடைய வாழ்க்கை துணைவி, எனது வாழ்க்கையின் மறுபக்கம் என்பதை நாம் மறந்துவிட்டோம், படிக்க தவறியும் விட்டோம். நம்முடைய உணர்வில் நம்முடைய மனைவியின் பெருமதி நம்முடைய உள்ளத்தில் இன்னும் வரவில்லை சகோதரர்களே, இன்னும் வரல. வாலிபர்களே, சகோதரர்களே, லவ் பண்ற நேரம், காதலிக்கிற நேரம் இருந்த அன்பு கல்யாணம் முடிச்ச உடனே காலிக்கோட்ல போய் நிற்குது. லவ் பண்றவங்களுக்கு காலிக்கோடுன்னு ஒன்று இல்லை. காதலிக்கிறாங்களே, எஸ்எம்எஸ் பண்றாங்களே, கால் பண்றாங்களே, இவங்களுக்கு காலிக்கோடுன்னு ஒன்று இல்லை. என்றைக்கு திருமண பந்தத்தில் இணைகிறார்களோ திருமண அந்த தம்பதியர்களுக்குத்தான் இன்றைக்கு காலிக்கோடு இருக்குது. காலியார்கள் அவர்களுடைய வழக்குகளை வம்புகளைத்தான் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அந்த சரியான உணர்வு, சரியான அன்பு நம்மால் புரிந்து கொள்ளப்படவில்லை. நாம் விளங்கிக் கொள்ளவில்லை, நாம் விளங்கிக் கொள்ளவில்லை. மனைவியை நோவிப்பதை சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள். சகோதரர்களை, தன்னுடைய மனைவி கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா, மூத்த மனைவி, முதலாவது மனைவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் கதீஜா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயதில் மூத்தவள், வயதில் மூத்த பெண்மணி, அன்பு செலுத்தினார்கள். கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரண்டாவது திருமணம் முடிக்கல. மூத்த மனைவி, முதலாவது மனைவி, உயிரோடு இருக்கிற வரைக்கும், வயசுல மூத்தவங்க, தன்னை விட வயதில் மூத்த மனைவி உயிரோடு இருக்கிற வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரண்டாவது திருமணம் முடிக்கல. ஏன்? அதை ஹஜ்ரத் கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா விரும்பவில்லை. என்னுடைய கணவர் எனக்கு மாத்திரம் சொந்தமாக இருக்கணும் என்று ஆசைப்பட்டதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா உயிரோடு இருக்கிற வரைக்கும் இன்னொரு திருமணம் முடிக்கல. ஆனால் நாங்க இப்படி யாரையாவது ஒரு பெண்ணுடைய மாப்பிள மௌத்தாகிட்டால் உடனே எங்கட உள்ளத்துல வாரது, அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும், அந்த புள்ளகள் அனாத, அந்த புள்ளகளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். சகோதரர்களே, அந்த புள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்க பேத்து, அந்த அனாத புள்ளகளுக்கு வாழ்க்கை கொடுக்க பேத்து, கிடைத்த மனைவியையும் பிள்ளைகளையும் தெருவுக்கு அனுப்பிய எத்தனையோ பேர் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்கள், நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். இரண்டாவது திருமணம் முடிப்பது தப்பில்லை, அல்லாஹ் அனுமதித்தது, அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய உரிமை அது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய முதல் மனைவி உயிரோடு இருக்கிற வரைக்கும் இரண்டாவது திருமணம் முடிக்கல. காரணம், முதல் மனைவிக்கு விருப்பம் இல்லை, முதல் மனைவிக்கு விருப்பம் இல்லை. முதல் மனைவி விரும்புகிறாளா, ஏற்றுக்கொள்கிறாளா, தாராளமாக முடிக்கலாம். ஆனால் என்ன நடக்கிறது? இரண்டாவது திருமணம் பேசுறாங்க, முடிக்க போனால் என்ன சொல்றது? முதலாவது நாங்க சொல்றது என்ன? முதலாவது மனைவியோட ஃபிட் இல்லை, முதலாவது மனைவியோட சரியான திருப்தி இல்லை. எனக்கு ஏற்கனவே அஞ்சு புள்ள பெற்றிருக்கிறாரு, ஆனா சொல்றாரு முதலாவது மனைவியோட எனக்கு திருப்தி இல்லை என்றார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, நாங்க சரியாக மார்க்கத்தை விலங்கல்ல படிக்கல, அதனால் எங்களுடைய குடும்பம் அந்த உறவும் இன்று துண்டிக்கப்பட்டு கொண்டு போகிறது. திருமணம் பேசும் பொழுது பாருங்க, கல்யாணம் ஒன்று முடிவாகிட்டால், ஒரு வீட்டில் கல்யாணம் ஒன்று முடிவாகிட்டது, இந்த நவம்பர் அக்டோபர்ல பேசி இருக்கிறோம், ஜனவரியில தான் கல்யாணம். சுபஹானல்லாஹ், இடையில முதலாவது ஒரு பிறந்த நாள் வந்தாலும் முதல்ல உடுப்பு வாங்கி கொடுக்கிறது அங்கதான், ஒரு பெருநாள் வந்தால் முதலாவது பலகாரம் அனுப்புறது அங்கதான், ஒரு நல்லது கெட்டது என்றால் முதலாவது கலந்து கொள்வது நாங்கதான். எந்தக்கு திருமணம் நடக்கிறதோ அண்டையோட முடிஞ்சது அந்த சம்பந்த உறவு. எத்தனை சம்பந்திகள், எத்தனை சம்பந்திகள் இங்க இருக்கிறோம். திருநாளைக்கு நாங்க எங்கட மகள்கிட்ட வீட்டுக்கு எங்கட மகள்கிட்ட மாம மாமிய சந்தோஷப்படுத்துறதுக்கு எங்க சம்பந்தி வீட்டுக்கு நாங்க குடும்பத்தோட பேசி வருவோம் என்று புறப்படுற மாம மாமிமார் எத்தனை பேர் இருக்கிறோம், எவ்வளவு பேர் போறோம்? மகள்கிட்ட வீட்டுக்கு போய் வருஷ கணக்காகுது, மகன் வீட்டுக்கு போய் வருஷ கணக்காகுது, சம்பந்திய சந்திச்சு மாச கணக்காகுது, வைத்தியசாலையில் இருக்கிறார் போய் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, உறவுகள் துண்டித்துக் கொண்டே போகிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, இந்த மனைவி சீராக வேண்டும், அதற்கு கணவன் சீராக வேண்டும். கணவன் நாம் சீராகினால் நம்முடைய மனைவி சீராகுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு ரிவாயத் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது. நபி அவங்க சொன்னாங்க, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க பத்தினியாக வாழுங்க, நீங்க ஒரு பத்தினித்தனமான கணவனாக வாழுங்க. எந்த அந்நிய பெண்ணையும் ஏறிட்டு பார்க்காத, எந்த அந்நிய பெண்ணுடனும் பேசாத, ஒரு கண்ணியமான, ஒரு கௌரவமான, ஒரு பத்தினியான கணவனாக நீங்க மாறுங்க. சொன்னாங்க, உங்களோட வீட்டில் இருக்கிற மனைவி ஒரு பத்தினித்தனமான பெண்ணாக மாறுவாள். உங்களோட மனைவி பத்தினியாக இருக்க வேண்டுமா? உங்களோட மனைவி கண்ணியமான பெண்ணாக இருக்க வேண்டுமா? நீங்க கண்ணியமானவராக பத்தினித்தனமாக இருங்க. இவருக்கு ஊர்ல போற எல்லா பொம்பளையும் இவர் மேயிறது. இவர் பேசாத பொம்பளை இல்ல, இவர் சிரிக்காத பொம்பளை இல்ல, இவர் கதைக்காத பொம்பளை இல்ல. ஆனால் இவருடைய நினைப்பெல்லாம் ஏண்ட பொம்பளை யாரோடையும் பேசப்படாது, ஏண்ட பொம்பளை யாரோடையும் கதைக்கப்படாது, ஏண்ட பொம்பளை ரோட்டு கோரப்படாது. சகோதரர்களே, ஒரு பெண்மணி கெட்டு போறதுக்கு மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கு போகணும் என்ற அவசியம் இல்ல. மாப்பிள்ளை 2 வருஷம் வெளிநாட்டில் போயிட்டு இருந்தாதான் ஒரு பெண் கெட்டு போவாள் என்பதில்ல. ஒரு பெண் கெட்டு போறதுக்கு நாங்க பள்ளிக்கு வந்து தொழுதுட்டு வார நேரம் போதும். நாங்க வீட்டிலிருந்து பள்ளிக்கு வந்து தொழுதுட்டு போற நேரம் போதும் ஒரு பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையை தவறில் மாற்றிக்கொள்வதற்கு. இதற்கு அடிப்படை ஆண்கள் சகோதரர்களே, நானும் நீங்களும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய துஆவில் அதிகமாக கேட்டிருக்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. நபி அவங்க கேட்டாங்க, யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் நேரான பாதையை கேட்கிறேன், தக்வாவை கேட்கிறேன், வல் அஃபாஃப் பத்தினித்தனத்தை கேட்கிறேன் என்றார்கள். நபி அவங்க எல்லா துஆவிலும் நபி அவர்கள் இதை கேட்பார்கள், யா அல்லாஹ், என்னை ஒரு பத்தினியாக வாழ வைப்பாயா, ஒரு கண்ணியமான கௌரவமான மனிதனாக வாழ வைப்பாயாக, எந்த அந்நிய பெண்ணையும் ஏறிட்டு பார்க்காத ஒரு கண்ணியமான ஆணாக என்னை மாற்றி அமைப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு வயோதிபத்தில் சுஜூதில் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், என்னை விபச்சாரத்தில் இருந்து பாதுகாப்பாயாக. வயோதிபத்தில் தோழர்கள் கேட்டாங்க, அபூ ஹுரைரா, என்ன துவா கேட்கிறீங்க, நீங்க நபியோடு இருந்த சஹாபி, நபியோட நீண்ட காலம் இருந்தவங்க, இந்த வயோதிப நிலைய அடைஞ்சு நீங்க ஜினாவோட இருந்து பாதுகாப்பு தேடுறீங்களே என்று சொன்ன நேரம் ஹதரத் அபூ ஹுரைரா சொன்னாங்க, ஷைத்தான் இப்லீஸ் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னை அவன் அந்த பாவத்தில் ஈடுபடாமல் இருப்பான், ஈடுபடுத்தாமல் இருப்பான் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, வீடுகளை சீராக்கணும் என்றால் முதல்ல நாங்க சீராகணும். ஒரு நல்ல சமூகமாக மாறும், ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவனாக நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், ஒரு நல்ல கணவனாக நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், ஒரு நல்ல தந்தையாக நாம் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். எம்முடைய மனைவி நல்லவளாக மாறுவாள், எம்முடைய குழந்தைகள் நல்லவளாக மாறுவார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, இதற்காக வேண்டி நாம் என்ன செய்கிறோம், இதற்காக வேண்டி என்ன செய்கிறோம்? நம்முடைய ஊர் அந்நிய சகோதரர்களோடு சகோதரிகளோடு பின்னி பிணைந்து வாழக்கூடிய ஒரு கிராமம் இது. மாற்று மதத்தவர்களோடு ஒன்றாக இணைந்து வாழ்கிற சமூகம் நாங்கள். எங்களுடைய பெண்களை பாதுகாக்கணும், எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும். ஒரு ஊர் என்றால் அந்த ஊரில் சில முக்கியமான கட்டாயமான சில ஏற்பாடுகள் செய்யும். பள்ளிவாசல் இருக்கிறது, அதுல கட்டாயமாக ஆண்களுக்காக ஒரு ஃபிக்ஹ் கிளாஸ் ஆரம்பிக்கப்படும். இங்க நடக்குதோ இல்லையோ தெரியாது, ஒரு ஃபிக்ஹ் கிளாஸ், மார்க்க சம்பந்தமான சட்ட திட்டங்கள் வாரத்தில் ஒரு நாளோ அல்லது மாதத்தில் ஒரு நாளோ உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய கண்ணியமான உலமாக்களை வைத்து அதை ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். அன்றாடம் நாம் நம்முடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும். இஸ்லாம் என்பது சகோதரர்களே படித்து படித்து வாழ வேண்டிய ஒரு மார்க்கம். எங்களுடைய கிராமத்துக்குள் கட்டாயமாக ஒரு ஒரு பெண்களுக்குரிய ஒரு மதரசா ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஒரு பெண்களுக்குரிய மார்க்க சட்ட திட்டங்களை படித்து கொடுக்கக்கூடிய கட்டிக்கக்கூடிய அந்த சட்டங்களை படிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் எங்களுடைய ஊருக்குள் கட்டாயம் அமைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் எம்முடைய யுவதிகள் இன்று ஒரு 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 தவறான பாதையை தெரிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தவறான பாதையை தெரிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குரிய ஒரு கல்விக்கூடம் சகோதரர்களே கட்டாயமாக நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி. நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி. இன்றைக்கு நாங்கள் கேள்விப்படுகிறோம், எங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், 6 வயசு குழந்தையும் சகோதரர்களே இன்றைய சமூகத்தில் ஒரு பெண்ணாகத்தான் பார்க்கப்படுகிறார். 6 வயது குழந்தை, அது ஒரு குழந்தை என்ற பார்வையிலிருந்து எடுபட்டு அவள் ஒரு காம பெண்ணாகத்தான் பார்க்கப்படுகிறார். 6 வயதுதான் கற்பழிக்கப்படுகிறாள். அப்படி என்றால் என்னவென்று அந்த குழந்தைக்கு தெரியாது. மானபங்கப்படுத்தப்படுகிறாள். எங்களுடைய ஊர்ல வெறும் 10 வயசுக்குள்ள சகோதரர்களை புள்ள பெற்றுக் கொண்டிருக்கிறார். புள்ள பெற்று கையில வச்சுக் கொண்டிருக்கிறார். 10 வயசுதான். அந்த அளவுக்கு எங்களோட நிலைமை மாறி இருக்குது, எங்களோட சமூகம் மாறி இருக்குது. 10 வயசுக்குள்ள அந்த புள்ள இன்னொரு பிள்ளையை தூக்கிக் கொண்டு கிளினிக் போகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் விட்ட தவறு. எங்களுடைய ஊர்களுக்குள் நாங்கள் ஏற்படுத்தாத இஸ்லாமிய கல்வி கூடங்களுடைய விபரீதம் இந்த சமூகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் செலவழிக்கிறோம், எல்லாத்துக்கும் செலவழிக்கிறோம். கல்வியின் ஒரு பகுதிதான் சகோதரர்களை ஒழுக்கம். ஒரு பொம்பளை புள்ளட்ட எவ்வளவு படிச்சிருந்தாலும் அவளிடத்தில் ஒழுக்கம் இல்லென்றால் அவள் சமூகத்தில் கேவலமானவளாக போய்த்துருவாள். உங்களோட ஊர் வளமான ஊர், சந்தோஷமான ஊர், அமைதியான கிராமம், இதற்குள் ஒரு பெண்களுக்கான ஒரு கல்விக்கூடம், ஒரு மதரசா, அது பகுதி நேரமாக இருக்கலாம் அல்லது முழு நேரமாக இருக்கலாம், கூடிய சீக்கிரம் இன்ஷா அல்லாஹ் அதை ஆரம்பியுங்கள். அதே போன்று உங்களோட ஊர்ல நடந்து கொண்டிருக்கிற ஹிஃபுல் குர்ஆன் மதரசா, அந்த வகுப்புக்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை அதனுடைய ஒழுக்க தளங்களுக்கு அனுப்பி அதனுடைய ஹக்கை நிறைவேற்றுங்கள். மக்தபுகள் நடக்கின்றன, பாலர் பாடசாலைகள் நடக்கின்றன. அதற்குரிய ஒழுங்குகளை பேணி அந்த பிள்ளைகளை வழிநடாத்துங்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, நாங்கள் நம்மை சீராக்குவதற்காக இன்று முழு உலகத்திலும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தாவத் தப்லீக் என்ற ஒரு உழைப்பை அறிமுகப்படுத்தி இருக்கிறான். இது நம்மை நாம் சீராக்குவதற்கு, வேறொன்றுக்கும் அல்ல, வேறு எதுக்கும் அல்ல. தாவத்துடைய உழைப்பு என்னை நான் சீராக்குவதற்கு. என்னுடைய ஈமான் சீராக வேண்டும், என்னுடைய தொழுகை சீராக வேண்டும், என்னுடைய ஐமு சீராக வேண்டும், என்னுடைய சிந்தனை சீராக வேண்டும், என்னுடைய பண்பாடுகள் சீராக வேண்டும், எனக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள தொடர்பு சீராக வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் இந்த உழைப்பு முழு உலகத்திலும் நடக்கிறது. மக்கள் சாரி சாரியாக உலமாக்கள் என்ன, ஆசிரியர்கள் என்ன, படித்தவர்கள் என்ன, பணக்காரர்கள் என்ன, ஏழைகள் என்ன, செல்வந்தர்கள் என்ன, சகோதரர்களே எல்லாரும் பாரபட்சமின்றி இந்த உழைப்பில் ஈடுபடுத்தி தன்னை சீர்திருத்தும் ஒரு சமூக பணியில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதிலும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அசர் தொழுகையிலிருந்து அதனுடைய ஒரு சாயலாக ஒரு இஜ்திமா ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சகோதரர்களே, உங்களோட காலங்களை நேரங்களை ஒதுக்கி அந்த நல்ல விஷயங்களை கேட்டு ஈமானுடைய வளர்ச்சி பாதையை நாம் உண்டாக்கிக் கொள்ளணும். இல்லண்டா சகோதரர்களே, நாங்க தவறிக்க மண்டால், நாங்க தவறிக்க மண்டால் என்னுடைய மனைவி தவறி விடுவாள், என்னுடைய மனைவி தவறி விடுவாள், நானும் என்னுடைய மனைவியும் தவறிவிட்டோம் என்றால் என்னுடைய குழந்தைகள் தவறி விடுவார்கள். எம்முடைய குழந்தைகள் தவறிவிடுவார்கள். எம்முடைய குழந்தைகள் தவறிவிட்டார்கள் என்றால் சகோதரர்களே, சமூகம் தவறிவிடும், சமூகம் தவறிவிடும். எம்முடைய குழந்தைகள் எமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. எனது மகன் நாளை இன்னொரு பெண்ணின் கணவன், எனது மகள் நாளை இன்னொரு ஆணின் மனைவி அவள். அந்த குழந்தை தவறிவிட்டால் எதிர்கால சமூகம் தவறிவிடும், எதிர்கால சமூகம் தவறிவிடும். அதற்காக முதலில் நாம் நம்மை தயாரிப்போம். நான் சீராக வேண்டும், என்னுடைய ஐயமான் சீராக வேண்டும், அதற்கு பின் என்னுடைய மனைவி சீராக வேண்டும், என்னுடைய மனைவியின் மூலமாக என்னுடைய குழந்தைகள் சீராக வேண்டும், குழந்தைகள் மூலமாக சமூகம் சீராகும், சமூகத்தின் மூலமாக அல்லாஹ் உலகத்தை சீராக்குவார். நான் கெட்டு போறது உலகம் கெட்டு போவதற்கு சமம். ஒரு வீட்டு தலைவன் தவறிவிட்டால் சகோதரர்களே, அது எங்க போய் பாதிக்கும் தெரியுமா? உலகத்தை பாதிக்கும், உலகத்தை பாதிக்கும். என்னை மாத்திரமல்ல, நம்முடைய ஊர் மாத்திரமல்ல, உலகம் கெட்டு போவதற்கு நாம் காரணமாக ஆகிவிடும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், தூபாலி அபதின், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு சுபசோபனம் சொல்வானாக, ரஹமத்து செய்வானாக. ஜஅலஹுல்லாஹு மிஃதாஹல் லில் கைர் வ மிஃலாஃபல் லிஷர். அந்த மனிதனை அல்லாஹ் எப்படி ஆக்கினான்? நலவுகளின் திறவுகோலாக ஆக்கினானே, கெடுதிகளின் பூட்டாக அல்லாஹ் ஆக்கினானே. அந்த மனிதனுக்கு சுபசோபனம் உண்டாகும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த அடியானுக்கு கேடு உண்டாகட்டும் என்றார்கள். அவன் எப்படிப்பட்டவன்? ஜஅலஹுல்லாஹு மிஃதாஹல் லிஷர் வ மிஃலாஃபல் லில் கைர். அவனை அல்லாஹ் கெடுதிகளின் திறவுகோலாக ஆக்கினான். அவனின் மூலமாகத்தான் கெடுதிகளை அல்லாஹ் உலகத்துக்கு ஆரம்பித்தான். நலவுகளுக்கு அவனை தடையாக ஆக்கினானே. அத்தகைய மனிதனுக்கு கேடு உண்டாகட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? அவனின் மூலமாக உலகம் கெட்டுவிடும் சகோதரர்களே. எனவே நாமும் திருந்துவோம், நம்முடைய குடும்பத்தை திருத்துவோம், நம்முடைய பிள்ளைகளை திருத்துவோம். அல்லாஹு தஆலா எம்முடைய வாழ்க்கையை ஒரு சீரான சிறப்பான வாழ்க்கையாக மாற்றித் தருவானாக. யாழ் தங்கட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றங்களை குறைகளை மன்னிப்பாயாக, தப்புகளை தவறுகளை மன்னிப்பாயாக. யாழ்ல எல்லா நிலைமையிலும் உன்னை அஞ்சி பயந்து வாழக்கூடிய அந்த பக்குவமான பத்தினித்தனமான வாழ்க்கையை தருவாயாக. என்னுடைய அந்த பத்தினித்தனம், அந்த பயபக்தியின் பிரதிபலிப்பை யாழ்லா என்னுடைய வீட்டில் மனைவியிடத்திலும் பிள்ளையிடத்திலும் உண்டாக்குவாயா? யாழ்லா நாங்கள் வாழ்க்கையில செய்கிற தவறுகள், குற்றங்கள், பார்வைகள், கேள்விகள் என்னோட மனைவி பிள்ளைகளை தாக்கிராம பாதுகாப்பாயா? என்னோட வீடு தவறிராம பாதுகாப்பாயா? என்னோட மனைவி பிள்ளைகள் தவறான ஒரு பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு வழியாக ஆக்காமல் இருப்பாயா? என்னுடைய நிலைமைகளை சீராக்குவாய்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.